தெண்டல் சிறுகதை போட்டி 2011 மூன்றாம் பரிசு கதை. பெங்களூரு இந்தியாவிலிருந்து ஆனந்த் ராவர் அவர்கள் எழுதியுள்ள மடி நெருப்பு என்னும் கதை. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். தெருவோரத்தில் தெரிந்தது அந்த போலீஸ் வண்டியும் ஆம்புலன்ஸும். அதை சுற்றி நின்ற கூட்டமும் செய்தித்தாளை எடுத்துக்கொண்டு யதேச்சியாய் கேட்டிலிருந்து எட்டி பார்த்த சிவசங்கரன் கதவை திறந்து வெளியே வந்து நின்றார். மாசிலாமணி வீடு மாதிரி தெரியுதே. எதிர்ப்பக்கத்திலிருந்து வேடிக்கை பார்த்து விட்டு வருகிற ஒரு சைக்கிள்காரரே கேட்டார், அந்த வீட்டு ஐயாவையும் அம்மாவையும் யாரோ கொண்டுட்டாங்களாம், போலீஸ் கேஸு. ஒரு கால் வைத்து ஊன்றி போகிற வாக்கில் சொல்லிவிட்டு போனார் அவர். அவர் பனியன் வேட்டியுமாய் செழிப்பில்லாமல் அரையாடையில் இருந்ததை பொருட்படுத்தாமல் அதிர்ச்சியில் தன்னிச்சையாய் தெருவில் இறங்கி நடந்தார். ஜேபி நகரின் அந்த தெருவுக்கு சிவசங்கருடன் ஒன்றாய் குடிவந்தவர். 2 நாட்களுக்கு முன்பு கூட பார்த்தேனே, புதரும் செடியுமாய் மண்டியிருந்த பெரிய காளிமலைக்கு பக்கத்தில் இருந்த வீடு. தெருவில் வசிக்கிற தெரிந்த முகங்கள் கூட்டத்தில் தென்பட்டன. போலீஸ்காரரோடு பேசிக் கொண்டிருந்தவர் பக்கத்தில் போய் நின்றதும் அந்த செய்தியின் அதிர்ச்சி மெல்ல உள்ளிறங்கியது. பணிப்பெண் வந்து போன பின் மதியத்துக்கு மேல் யாரோ வீட்டுக்குள் நுழைந்து இருவரையும் கட்டி போட்டு மாசிராமணியை இரும்பு கம்பியால் தலையில் அடித்தும் மனைவியை கழுத்தை நிறுத்தும் கொண்டிருக்கிறார்கள். காலையில் வேலைக்கு வந்த பணிப்பெண்ணுக்கு கதவு திறக்கப்படாததால் அக்கம் பக்கத்து வீட்டில் சொல்லி போலீஸ் வந்து கதவை உடைத்து அறியப்பட்ட சங்கதி. மூலையில் ரத்தம் தோய்ந்திருந்த வெள்ளை படுதாவால் மூடி ஒரு உடலை ஆம்புலன்ஸில் ஏற்றி கொண்டிருந்தார்கள். மூலையில் உட்கார்ந்தபடிக்கு போலீஸ்காரருக்கு அழுது கொண்டே பதில் சொல்லிக் கொண்டிருந்த பணிப்பெண்ணும் பரட்டை தலையும் லுங்கியுமாய் நின்று கொண்டிருந்த அவள் கணவனும் சந்தேக லிஸ்டில் முதல் ஆட்களாய் இருக்க வேண்டும். இன்னொருத்தர் செல்பேசியில் வெளிநாட்டில் இருக்கும் அவர் மகனுடனும் பக்கத்து வீட்டுக்கார சதாசிவம் மூத்த அதிகாரியாய் தெரிந்த இன்னொரு போலீஸ்காரருடனும் பேசிக் கொண்டிருந்தார்கள். எப்படி மனது வந்தது அந்த கிராதகனுக்கு வயது முதிர்ந்த தம்பதியினரை கட்டி போட்டு ஒருவர் முன்னாலேயே இன்னொருவரை தலையில் அடித்து கொல்லவும் கழுத்தை நெரிக்கவும்? ஜேபி நகர், ஜெயநகர் உள்ளடக்கிய அந்த பிரதேசத்தின் 4வது கொலை. ஒவ்வொரு சம்பவத்திலும் அதே ஒற்றுமை, கொல்லப்படுவது வயதான பெற்றோர்கள். மகனையோ மகளையோ வெளிநாட்டு சுபிஷ்டத்துக்கு தாரை வார்த்து கொடுத்து விட்டு தனித்து வாழ்பவர்கள். இங்கே கொஞ்ச நாள், அங்கே கொஞ்ச நாள் என்று அல்லல் படுகிறவர்கள். பிறந்த மண்ணில் உறவுகளையும் புகுந்த மண்ணில் உடைமைகளையும் வைத்து கொண்டு அவஸ்தைப்படுகிற அர்த்தநாரி குடும்பங்களின் வயோதிக மிச்சங்கள். பெங்களூரு மாறி போய்விட்டது. அதன் பூங்காக்கள், சோம்பலான குளிர்காலை, மைசூர் மசாலா, 1/2 காபி, நவராத்திரி என்று தேமே என்று இருந்த ஊரை அமெரிக்காவிற்கும் ஐரோப்பாவிற்கும் சல்லிசாய் நிழலெழுதும் கொல்லைப்புறமாய் மாற்றி ஆட்களை கொணர்ந்து நிரப்பி மரங்களை வெட்டி ரோடுகளை நிரப்பி உருக்குலைத்து விட்டார்கள். 60-40 என்று சல்லிசாய் கிடைத்த வரிசையான மனைகளில் அவரும் சில நண்பர்களும் இணைந்து வாங்கிய போது அந்த பிரதேசமே பூங்காவாய், அதனுடைய சின்ன சின்ன வீடுகளாய், காக்கைகளும் குயில்களும் மட்டும் அதன் அமைதியை சிதைக்கும் ஸ்தலமாய் இருந்தது. இப்போது வளர்ச்சிக்கு ஈடு கொடுக்க முடியாமல் திணறுகிறது. பின்பக்கம் காடுகளை அழித்து உருவாக்கப்பட்ட தொழில்நுட்ப மையங்களில் இந்தியாவின் எல்லா பாகங்களிலிருந்தும் திரண்டு வரும் பானர்ஜிகளையும் மிஸ்ராக்களையும் யாதவ்களையும் மேனன்களையும் குடியமர்த்த கிடைத்த இடங்களிலெல்லாம் பல மாடி கட்டடங்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறது. 1000 இருந்த நிலத்தின் வீடு கோடிகளாகி உயர்ந்து கொண்டே இருக்கிறது. அதன் அவசரத்துக்கு வரிசையாய் சின்ன சின்ன தனி வீடு கட்டி கொண்டு வாழும் சிவசங்கரங்களும் மாசிலாமணிகளும் இளைஞலாய் இருக்கிறார்கள். சதாசிவம் போலீஸ்காரிடமிருந்து விடுபட்டு சிவசங்கரன் அருகில் வந்தார். நகை பணம் ஒன்றும் களவு போலே, ஃபோர்ஸ்ட் என்ட்ரி இல்லை என்றார். பிரேதத்தை அடையாளம் காட்டியவர் அந்த படபடப்பில் வியர்த்திருந்தார். சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு சிவசங்கரனை தள்ளிக்கொண்டு நடந்தார். இது அவங்கதான் என்றார் சன்னமாய். அவங்க என்று அவர் குறிப்பிட்ட ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் பெங்களூரை வளைத்து போட்டிருக்கின்றன. அரசியல்வாதிகளுக்கு பினாமிகள், அரசுக்கு சொந்தமான நிலங்களை வாங்குவது, புறம்போக்கு நிலங்களை வளைத்து போடுவது, நகர்ப்புறத்தில் அனுமதிக்கு மீறி அடுக்குமாடிகள் கட்டுவது என்று பணமொன்றே குறியாய் ஊரை சூறையாடும் கொள்ளைக்கார நிறுவனங்கள். அவர்கள் இருக்கும் ஜேபி நகர் போன்ற ரம்யமாக வடிவமைக்கப்பட்ட நகர்களில் கட்டும் மனைகள் ஏகத்துக்கும் விலை போகின்றன. மாசிலாமணிக்கு பக்கத்து பிளாட்டில் கூட ஒரு அடுக்குமாடி கட்டடம் வரப்போகிறது என்று பேசிக்கொண்டார்கள். அந்த ரியல் எஸ்டேட் நிறுவனத்திலிருந்து வந்த ஆள் அவர்களுடன் பேசியது சில மாதங்களுக்கு முன்புதான். காளிமணியில் ஆரம்பித்து சிவசங்கரன் வீடு வரை இருக்கிற நிலம் கிடைத்தால் அந்த இடத்தில் 6 மாடிக்கு மனைகளை எழுப்பி பெட்டி பெட்டியாக வீடு கட்டி விற்று விடுவார்கள். 2 படுக்கை அறைகள் கொண்ட ஒரு அப்பார்ட்மெண்ட்டும் கையில் கணிசமாய் பணமும் என்று தாடியும் மீசையும் பழுப்பு பற்களுமாய் பணிவாக பேசிய அந்த ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் சொன்ன கணக்கும் சுவாரஸ்யமாய்த்தான் இருந்தது. வீடு 2 கோடி 3 கோடி பெறும்னு சொத்து கணக்கு சொல்லிக்கிறதுல என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? அதை இப்படி அப்பார்ட்மெண்ட் ஆக்கினா வீட்டுக்கு வீடுமாச்சு, கையில் நிறைய காசுமாச்சு. அவர்கள் நலனில் மிகுந்த அக்கறை கொண்டவன் போல பழுப்பு பல்லன் பேசினான். உங்கள் பசங்கள்லாம் ஃபாரினில் போய் செட்டில் ஆயிட்டாங்க. வயசான காலத்தில் இப்படி பெரிய வீட்டை மெயின்டைன் பண்ணுறதும் கஷ்டம். அடக்கமாக ரெண்டு பெட்ரூம் இருந்தால் உங்களுக்கு சுழுவு. ஜேபி நகர்லேயே இது மாதிரி நிறைய அப்பார்ட்மெண்ட் வந்துருச்சுங்க. கட்டி முடிக்கிற வரைக்கும் வேறு இடத்துல நீங்கள் தங்குற வாடகை கூட கம்பெனி பார்த்துக்குங்க. வயதான அவர்களை ரட்சிக்க வந்தவன் போல நைச்சியமாய் பேசினான். சதாசிவம் தயாராய் இருந்தார். நடுவில் இருந்த மாசிலாமணி மட்டும் அதற்கு ஒப்பவில்லை. சித்திய சத்தத்திலிருந்து விடுபட்டு தோட்டம் சுற்றி இருக்கணும்னு தானே ஒன்றா வாங்கினோம். ஆசை ஆசையாய் பார்த்து கட்டினோம். அதில் என்ன அடையாளம் போய் இன்னும் 20 பேர் நடுவில் நெருக்கிக்கிட்டு இருக்கிறதுல எனக்கு இஷ்டம் இல்லைங்க. பிடிவாதமாய் மறுத்துவிட்டார். அது அவரை கொலை செய்கிற அளவுக்கு போகும் என்று அவர்கள் நினைக்கவில்லை. அவர் போன்று தனித்து விடப்பட்ட வயதானவர்கள் ரியல் எஸ்டேட் கிராதகர்களுக்கு எளிதான இலக்கு. வீட்டை விலைக்கு கேட்பது, தராவிட்டால் மிரட்டுவது, கொலை செய்யவும் தயங்காத கயவர்கள். இவர்களுக்கு தெரியாமல் வீட்டை விற்கவும் முடியாது. விளம்பரம் கொடுத்தால் இடைத்தரகர்கள் தான் வந்து நிற்கிறார்கள். போலீஸ்கிட்ட சந்தேகத்தை சொல்லிடுறதானே என்றார் சிவசங்கரன். வேற வெனையே வேணாம் சிவா, அவங்களும் இதுக்கு உடந்தை. எங்கிட்ட கம்ப்ளைண்ட்டை வாங்கிக்கிட்டு என்னையே போட்டு கொடுத்துருவானுங்க. நான் உயிரோடு இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? விலக்கில்லாமல் அத்தனை அரசியல் கட்சிகளும் இந்த கொள்ளையில் ஈடுபட்டிருக்கின்றன. ஒவ்வொருத்தருக்கும் இணக்கமான நிறுவனங்கள் அவரவர் கட்சி ஆட்சிக்கு வரும்போது அட்டுழியத்தை ஆரம்பிக்கும். சில சமயம் கட்சி பாகுபாடு இல்லாமல் இவர்களின் பணம் பாய்கிறது. யாரிடம் போய் சொல்வது? ஒன்றும் செய்ய முடியாது சிவா, வித்துறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். என் பையன்கிட்ட சொல்லிட்டேன், அவன் எங்கேயோ இருக்கான். பண்டிகைக்கு பண்டிகை மட்டும் வர்றான். மீதி நாளில் யார் இப்படி பயந்து பயந்து வாழ முடியும்? சொல்லிவிட்டு திரும்பி போனார். சிவசங்கரன் யோசனைகளை சுமந்து கொண்டு திரும்ப வந்ததும் தான் கவனித்தார் கேட்டை திறந்து வைத்து விட்டு வந்ததை. எங்க போனீங்க? எங்கிட்ட சொல்லிக்காம உள்ளே இருந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். எதிர்படும் மனைவி விசாரிக்கிறாள். இவளிடம் சொல்லலாமா வேண்டாமா? காலங்காலையில் சொல்லி பயமுறுத்துவானேன். மார்வலிக்கிறது என்று படுத்து விடுவாள். எப்படியும் இன்னும் 2 மணி நேரத்தில் விஷயம் வீடு வீடாய் கசிந்து வரும். அப்போது தெரிந்து கொள்ளட்டும். அதுவரை நிம்மதியாய் இருக்கட்டும். சிவசங்கரன் இந்த பயத்தில்தான் அநேக தினங்களை கழிக்கிறார். ஊர் பூரா எழும்பும் கட்டிடங்களில் சல்லிசான சம்பளத்தில் வேலை செய்ய பீகாரிலிருந்தும் ஊபியிலிருந்தும் வந்து குவிந்திருக்கும் ஆட்கள் திருட்டில் ஈடுபடுகிறார்கள் என்ற பத்திரிகை செய்திகள் நித்தியப்படி பயமுறுத்துகின்றன. தெருவிலிருந்து பார்த்தால் வீட்டிற்குள் தெரிகிறது என்று நாள் பூரா ஜன்னல்களை அடைத்தே வைத்திருக்கிறார். வராந்தாவில் கிரில் கதவு போட்டு பாதுகாப்பு செய்தாயிற்று. 2 கதவுகள், அதிலும் 3 பூட்டுகள், கொல்லைப்புறம் 2 கதவு என்று பயத்தின் சுவடுகள் வீடு பூரா அப்பி இருக்கிறது. இரவு மட்டும் பயந்த காலம் போய் இப்போது பகலிலும் பயம் பீடித்திருக்கிறது. யாரை பார்த்தாலும் சந்தேகமாய் இருக்கிறது. குழாய் ரிப்பேர், கேபிள் டிவி ஆள், எலக்ட்ரீஷியன், கூரியர் என்று வாசலில் யார் வந்து நின்றாலும் உடம்பு படபடக்கிறது. பணிப்பெண் முகவரி, அவள் கணவன் வேலை செய்யும் இடம் என்று எல்லா விவரங்களையும் விசாரித்தே வேலைக்கு ஆள் எடுக்க வேண்டியிருக்கிறது. திருட்டு பயத்தில் ஆரம்பித்து கொலையில் வந்து முடிந்திருக்கிறது. எத்தனை நாள்தான் இப்படி சிறையில் மாட்டிக்கொண்டிருப்பது போல வாழ்வது? படபடப்பு அடங்க யாரிடமாவது பேச வேண்டும் போல இருந்தது. மணியை பார்த்தால் 7:30. நியூஜெர்சியில் 10 இருக்கும். மகனினும் தூங்க போயிருக்க மாட்டான். தொலைபேசியை எடுத்து எண்களை ஒற்றி காத்திருந்து விட்டு துண்டித்தார். 2 நிமிஷத்தில் தொலைபேசி அடித்தது. கூப்பிட்டீங்களாப்பா என்று அமெரிக்காவிலிருந்து மகன் குரல் கொஞ்சம் போல தாமதமாய் விசாரித்தது. நீ இன்னும் தூங்கலையே, கொஞ்ச நேரம் பேசலாமா? வினவுகிற அப்பாவின் குரலில் இருந்த பதட்டத்தை உணர்ந்த மகன், சொல்லுங்கப்பா, இஸ் எவ்ரிதிங் ஆல் ரைட் என்கிறான். கொஞ்ச நேரம் என்னவோ பேசிவிட்டு விஷயத்துக்கு வந்தார். அந்த வீட்டை விற்றுவிட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸுக்கு குடிபெயர்வதை பற்றி அவனுக்கு அனுப்பின மின் அஞ்சலை நினைவூட்டினார். மகனுக்கு அதில் இஷ்டமில்லை, அவருக்கு தெரியும். ஆனால் இங்கே அவர் படும் சங்கடங்களை எப்படி உணர்த்துவது? பன்னார்கட்டா ஏரியாவில் எல்லாம் பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் வந்துடுச்சு. பார்க், கிளப், ஸ்விம்மிங் பூல் எல்லா வசதிகளோடு இருக்காம். உள்ளேயே மளிகை கடை, காய்கறி கடை எல்லாம் வச்சிருக்காங்க. அவன் குறுக்கிடுவதற்கு முன் அத்தனையும் பட்டியலிட்டார். அவர் பார்க்க போன நண்பர் ஒருவர் வளாகத்தை சுற்றி காண்பித்த போது நிரம்ப பிடித்திருந்தது. பசுமையான பார்க் நடுவில் போடப்பட்டிருந்த நீல நாற்காலிகளில் உட்கார்ந்து 6 அமர பேசிக் கொண்டிருந்த அவர் வயது ஆட்களை பார்த்தபோது ஆசுவாசமாய் இருந்தது. 24 மணி நேரமும் செக்யூரிட்டி இருக்காம், பயமே இல்லை என்றார் இறுதியில். நிலத்தோடு தனி வீடு கிடைக்காதான்னு அவன் அவன் அலையறான். இருக்கிற நல்ல வீட்டை விட்டுட்டு அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ்க்கு சூட்கேஸ் சைஸ் வீட்டில் போய் இருக்கணும்னு தலையெழுத்தாப்பா? நான் இந்தியாவுக்கு திரும்பி வந்தால் ரீஃபர்பிஷ் பண்ணி மேலே கீழே பெருசாக கட்டிக்கலாம்னு ஒரு எண்ணம் இருக்கு. அதை விற்பானேன்? இவனிடம் எப்படி சொல்வது? அந்த தனி வீட்டில் அவர்கள் இருவர் மட்டும் பாதுகாப்பு இல்லாமல் பயந்தபடி இருப்பதை ஒரு அவசரம் என்றால் ஆஸ்பத்திரிக்கு தூக்கி போகக்கூட கூப்பிட்ட குரலுக்கு யாரும் இல்லாமல் இருப்பதை, எல்லோரும் திருட்டு பயத்தில் கதவை அடைத்து வைத்துக் கொண்டு டிவி பார்த்து கொண்டிருக்கின்ற அவனத்தை, தன் பயத்தை எப்படி வெளிப்படுத்துவது? வாழ்க்கையின் சேமிப்பையெல்லாம் கொட்டி சேகரித்த தன் உடமையே தனக்கு மனச்சுமையாகி போன நிலையை எப்படி புரிய வைப்பது? வாதமும் எதிர்வாதமுமாய் நீண்ட பேச்சு. இவர் படபடப்பிலும் அவன் சலிப்பிலும் போய் முடிந்தது. உங்க இஷ்டம்பா என்ற நியூஜெர்சி கோபத்தில் அறுபட்டது. சிவசங்கரன் தொலைபேசிக்கு அருகிலேயே நினைவுகளில் மூழ்கிப்போய் பேசாத மௌனத்தில் கொஞ்ச நேரம் உறைந்து போனார். ரத்தம் தோய்ந்த வெள்ளைப்படுதா இன்றைக்கு பூரா கண்முன்னே நிற்கும். கூடவே மாசியின் செழித்த முகமும். இரண்டு வீடு தள்ளி ஒரு கொலை விழுந்த பிறகு எப்படி அங்கிருப்பது? சதாசிவமும் விட்டுவிட்டு போய்விட்டால் தான் மட்டும் அங்கே உட்கார்ந்து கொண்டு என்ன செய்வது? அந்த பழுப்பு பல் ஆள் வீட்டுக்குள் பைய பைய நடந்து வந்து மனைவியை இரும்பு கம்பியால் தலையில் அடித்து அவர் மேல் ரத்தம் தெரிக்கிற பிம்பம் இன்னொரு முறை வந்து போகிறது. உடல் பதறுகிறது. சார், அம்மா. வராந்தாவின் கிரில் கதவின் தாழ்பாலை அடித்து சப்தித்தபடி யாரோ உறக்க கூப்பிடுகிறார்கள். சிவசங்கரன் எழுந்து போய் அவனை விரோதமாய் எதிர்கொண்டார். அச்சடித்த ஒரு கற்றை காகிதத்தை வைத்துக் கொண்டு அதிலொன்றை அவர் முன் நீட்டினான். JP நகரில் புதிதாக ஒரு ஷாப்பிங் மால் திறக்கிறார்கள். அதற்கு விளம்பரம். முதல் நாள் வந்து என்ன வாங்கினாலும் 50% கழிவு என்கிறது வர்ணமயமான காகிதம். வீட்டுல பசங்க யாரும் இல்லைங்களா? அவன் சுவாதீனமாய்த்தான் கேட்டான். இந்த நோட்டீஸ் எல்லாம் கேட்டு கதவுல இருக்கிற பொட்டியில போட்டுட்டு போ. உள்ள வந்து கூப்பிடுற வேலையெல்லாம் வேணாம். பெரிய மீசையும் சிவப்பேரிய கண்களுமாய் நின்று அவனை பார்த்து இறைகிறார். வீட்டில் எவ்வளவு பேர் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்று வேவு பார்த்து சொல்ல வந்தவனாய் இருக்கும். ஷாப்பிங் மால் இது போல 100 வீடுகளை அழித்து விட்டு எதிர்ப்பவர்களை அடித்து போட்டு விட்டு கட்டியதாய் இருக்கும். வாழ்வதற்கு உண்டாக்கிய பெரிய வீட்டை இழுத்து சிறியதாக்கி கொண்டு பெரிது பெரிதாய் ஷாப்பிங் மால் கட்டி கொண்டு சந்தோஷமாய் இருக்க நினைக்கிற அவசர கதையில் இயங்கும் ஊர். அவர் அந்த தாளை கசக்கி வெளியே எரிந்தார். கேட்டை மூடிட்டு போ என்று இவர் இறைகிறதை பொருட்படுத்தாமல் அவன் கேட்டை பாதி மூடி விட்டு போனான். அன்றைக்கே வெளிகேட்டுக்கு ஒரு பூட்டை வாங்கி போட வேண்டும் என்று நினைத்து கொண்டார் சிவசங்கரன். இதனை எழுதியவர் ஆனந்த் ராகவ் அவர்கள். சிறுகதை, நாடகம், ஆய்வு கட்டுரைகள் போன்றவை ஆனந்த் ராகவ் இயங்கும் இலக்கிய தளம். அறிமுகமானதும் பெரும்பாலான கதைகள் எழுதியதும் ஆனந்த் விகடனில். தொடர்ந்து கல்கி, அமுதசுரபி, கலிமகள், வடக்கு வாசல், சூரிய கதிர், தென்றல் போன்ற பத்திரிகைகளில் எழுதுகிறவர். 60 சிறுகதைகள். தென்கிழக்கு ஆசியாவில் இந்திய மற்றும் இந்து மத தொடர்பு குறித்து கல்கியில் ஒரு கட்டுரை தொடர் எழுதியிருக்கிறார். ஐரோப்பா, வளைகுடா நாடுகள், தென்கிழக்கு ஆசிய நாடுகள் என்று பல நாடுகளில் பணிபுரிந்து தற்போது பணி நிமித்தம் பெங்களூரில் வசிக்கிறார். பரிசுகள். இலக்கிய சிந்தனை அமைப்பின் 2010 சிறந்த சிறுகதைக்கான விருது இவரின் என் சதுரங்கம் கதைக்காக அளிக்கப்பட்டது. இலக்கிய சிந்தனையின் சிறந்த கதைக்கான மாதாந்திர பரிசை 3 முறை வென்றுள்ளார். ஆனந்த விகடன் முத்திரை கதை பரிசை 3 முறை வென்றுள்ளார். அப்புசாமி சீதா பாட்டி டிரஸ்ட் மற்றும் அமுதசுரபி இதழ் இணைந்து நடத்திய நகைச்சுவை சிறுகதை போட்டியில் முதல் பரிசு பெற்றவர். ஆஸ்திரேலிய தமிழ்ச்சங்கம் நடத்திய சிறுகதை போட்டியில் பரிசு பெற்றவர். இதர பத்திரிகைகளின் சிறுகதை போட்டி உட்பட சிறுகதைகளுக்காக 14 முறை பரிசுகள் பெற்றிருக்கிறார். விகடனில் வெளியான கடந்த 4 கதைகளும் நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதை அணிவகுப்பு வரிசையில் தொடர்ந்து வெளியிடப்பட்டன. சிறுகதை தொகுப்பு 1 தவிர இந்திய இராமாயணங்களை தாய்லாந்து, ஜப்பானிய, கம்போடிய, மலேசிய மற்றும் இதர தென்கிழக்கு ஆசிய இராமாயணங்களோடு ஒப்பிடும் ஆய்வு கட்டுரைகள் கொண்ட தொகுப்பு 1 என்ற 2 புத்தகங்கள் வெளிவந்துள்ளன. 4 மேடை நாடகங்கள் எழுதியுள்ளார். இவை சென்னையிலும் அமெரிக்காவின் விரிகுடா பகுதியில் இயங்கும் கிரியா கிரியேஷன்ஸ் மூலமாக அமெரிக்காவில் மேடையேற்றப்பட்டுள்ளன. சுருதிபேதம், தனிமை என்ற இவரது 2 நாடகங்கள் அமெரிக்காவில் பெரும் வரவேற்பை பெற்றவை. அண்மையில் ஸ்ரத்தா என்கிற அமைப்புக்காக எழுதி இயக்கிய டெல்லி கணேஷ், காத்தாடி ராமமூர்த்தி ஆகியோர் பங்கு பெற்ற தூஸ்ரா, கிரிக்கெட்டின் கதை என்கிற நாடகம் பெரும் வரவேற்பை பெற்றது. தமிழ் தவிர ஆங்கிலத்திலும் நாடகங்கள் எழுதி இயக்கி மேடையேற்றுகிறார். சமகாலத்தை கூர்ந்து நோக்கி அதை துல்லியமாக எழுத்தில் கொண்டு வரும் நேர்த்தியான எழுத்து நடை இவருடையது. இந்த பண்புகளை பரிசு பெற்றிருக்கும் மடி நெருப்பு கதையிலும் பார்க்க முடியும். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.